எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, அக்கினி பயமாய் இறங்கி வந்தவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு பாத்திரங்களை கர்த்தாவினை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் பண்ணாடுவோம். வாழ்க்கை வாரட்டும் ஐயா, எங்களையும் பக்கமாக திருப்புங்க ஆண்டவரே, இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, மாற்றி மறுரூபப்படுத்து. ஹோலி ஸ்பிரிட் லீடர்ஸ் எங்களை நடத்துக்கப்பா. அது பெந்தைக்கோஸ்த் அனுபவம் எல்லாருடைய வாழ்விலும் வர கருமை இயேசுக்கு நாமத்தில் படிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்பொழுது வாசித்த வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நாம் வாசிக்கப்பட்ட ஓட்டிலிருந்து படி.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசங்களிலே பேச தொடங்கினார்கள்.
பாருங்க, ஆவியானவர் அவர்கள் மேலே வந்திறங்கிற போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாசைகளிலே தங்கள் அறியாத அந்நிய பாசைகளிலே பேச தொடங்கிறார்கள் என்று வேதம் சொல்றது. என்னத்தை பேசினார்கள் என்று சொன்னால், 11வது அதிகாரம் சொல்றது, இவர்கள் தேவ மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்படியானால் அந்த மேல்வீட்டு அறையில் இருந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியால் நிரப்பின போது அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசியிருக்கார்கள். என்ன பேசியிருக்கார்கள் சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். சோ அந்நிய பாஷை எதற்காக அருளப்படுகிறது என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனுடைய மகத்துவங்களை பேசி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் அந்நிய பாஷைகளை நமக்கு கொடுக்கிறார். இது ஒன்று. மறுபக்கத்தில் அந்நிய பாஷைகளை தேவன் நமக்கு அருள்வதற்கு அடுத்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சுய பக்தி விருத்திக்காக, செல்ஃப் எடுபிகேஷன், சுய பக்தி விருத்திக்காகவும் தேவன் அந்நிய பாஷைகளை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. சோ இங்கே ஒரு புதிய அனுபவத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட போது எல்லோரும் மதுபானத்தினால நிறைந்தவர்கள் போல காட்சி அளித்திருக்க. சோ நீங்க குடித்திருக்கவங்களை பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். ஒரு குடிகாரன் எப்படி இருப்பான்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். ஒரு குடிகாரன் எப்படி இருந்திருப்பாரோ அப்படி ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் இருந்திருக்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை இங்கே நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் மதுபானத்தில் நிறைந்தவர் போல காணப்படுவார் என்று வேதத்திலே நாம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆவியை அவர்கள் மேலே ஊற்றின போது எல்லோரும் ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகத்துவங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்றுதான் சபை ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே பெந்தெகோஸ்தே நாளிலேதான் ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இந்த பூமியிலே இறங்கி வந்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து யாரசாரம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறா உருவத்திலே அவர் மேலே இறங்கி வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து மேலே ஆவியானவர் புறா உருவிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர்கள் மேலே புறா உருவத்தில் இறங்கி வரையில அக்னிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளின் வடிவத்திலே வந்திருக்கிறார். இப்ப ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுறேன், தயவு செய்து கேளுங்க. சோ அங்கே ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி வந்தது, இயேசு கிறிஸ்து தன்னை ஆவியானவர் நிரப்புகிறார் என்பதை கண்டுகொள்வதற்காகவோ அல்லது ஆவியானவர் தம்மேலே இறங்கி வருகிறார் என்பதை காணுவதற்காகவோ ஆவியானவர் புறாவுருவம் கொண்டு இயேசு கிறிஸ்துவில இறங்கி வரவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்தான் தேவனுடைய குமாரன் ஆயிட்டது. ஆகவே அப்படியானால் ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல இறங்கி வந்ததன் காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியானவரை இனங்கண்டு கொள்வதற்காகவே ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல இறங்கி வந்தார். ஏனென்றால் தேவன் முதலிலேயே யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லியிருந்தார், பரிசுத்த ஆவியானவர் எவர் மேல இறங்கி வர நீ காண்கிறாயோ அவர்தான் அக்னியினாலும் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் சொல்லி ஏற்கனவே தேவன் யோவான் ஸ்நானனுக்கு சொல்லியிருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தபோது ஆவியானவர் வெளிப்படையாக லிட்டரலாக புறா உருவம் கொண்டு ஆண்டவர் இயேசு மேலே இறங்கி வந்தார். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை தெளிவாக ஐடென்டிஃபை பண்றாரு, அடையாளம் காடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தேவன் பரலோகத்திலிருந்து பிதாவானவர் பேசுகிறார், இவர் என்னுடைய தேசகுமாரன், திஸ் இஸ் மை பிலவட் சன், இவர் என்னுடைய தேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். தேவகுமாரன் எப்பொழுது தேசகுமாரனாக மாறுகிறார் என்றால், தேவகுமாரன் எப்பொழுது தேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தபோது ஆவியானவர் அவர் மேலே புறா உருவம் கொண்டு இறங்கி வந்தபோது வானம் திறக்க பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாரு, இவர் என்னுடைய தேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கேன் சொல்லி. எனக்கு அறிவானவர்களே, அங்கே புறா உருவம் கொண்டு ஆவியானவர் இறங்கி வந்தது யோவான் ஸ்நானகன் இனங்கண்டு கொள்வதற்காக. ஏனென்றால் அக்னியினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் அவர்தான் என்று சொல்லி ஏற்கனவே தேவன் யோவான் ஸ்நானகன் சொல்லியிருந்தபடியால் லிட்டரலாக வழிப்படியாக தேவ ஆவியான ஒரு புறா உருவம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேலே இறங்கி வந்தார் சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த மேல்வெட்டு அறையிலே, இந்த அப்பர் ரூமிலே ஆவியானவர் புறா உருவத்தில் வந்ததாக நாம் பார்க்க முடியாது. இங்கே ஆவியானவர் பிரிந்திருக்கிற அக்னிமயமான நாவுகளின் வடிவிலே அவர்கள் மேலே இறங்கினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ எனக்கு என்னுடைய அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், என்னுடைய எனக்கு கிடைக்கிற வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவதாக இருந்தால், பிரிந்திருக்கிற நாவுகள் வடிவில் ஆவியானவர் இறங்கினதுக்கு அடையாளம் அது ஒரு பேச்சு வரத்தை குறிக்கிறது. அது ஒரு கிஃப்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், பேச்சு வரம். ஆகவேதான் ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கின போது அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டதோடு நிற்காமல், நிரப்பப்பட்ட போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் சத்தமாக அவர்கள் அந்த இடம் அதிரத்தக்கதாக அந்நிய பாஷைகளை பேசி அவர் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரிந்திருக்கிற நாவுகளின் வடிவில் ஆவியானவர் வந்தது ஒரு பேச்சுவரத்தை அதை நமக்கு வெளிப்படுத்துவதாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆவியான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு நாம் பார்க்கும் பொழுது முதல் சொல்லப்படுகிற வரங்கள் பேச்சு வரங்களை குறித்து குறிப்பிடுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆவியின் வரங்கள் அவருடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. சோ எனக்கு அறிவானவர்களே, மேல்விட்டறையிலே அவர்கள் 120 பேர் மேலே அக்னிமயமான நாவுகள் வடிவிலே ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசு மேலே புறா உருவம் கொண்டு ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நம்மேலே இறங்கி வரும் பொழுதோ அல்லது இப்பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதோ புறா உருவத்திலேயோ அக்னி பயமான பிரிந்திருக்கிற நாவுகள் வடிவத்திலோ வருகிறது இல்லை, வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் யோவேல் தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆவியானவர் 120 பேர் மேலும் அக்னிமயமான நாவுகளாக இறங்கி வந்து விட்டார். வந்த ஆவியானவர் இப்பொழுது இந்த பூமியிலே நிலை கொண்டிருக்கிறார். ஆகவே இதை நாம் விசுவாசித்து ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால நிரப்பும்படி நாம் கேட்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மை நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போது நாம் பார்க்கத்தக்கதாக ஆவியானவர் புறா உருவம் கூற வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பார்க்கத்தக்கதாக அக்னிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் வடிவத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை நாம் விசுவசித்து இதன் அடிப்படையிலே நாமும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும்படி கேட்கும் பொழுது தேவனுடைய ஆவியினால் என்னை நிரப்ப அவர் சித்தப்படுபவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, அப்பத்தை கேட்டால் நான் கள்ள தரமாட்டேன் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று நாம் உண்மையாக அவரை நோக்கி கேட்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஆவியினால் என்னை நிரப்ப அவர் சித்தப்படுபவராக இருக்கிறார், பிரியப்படுபவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, இந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஊடத்தில் வந்திருந்தார்கள் என்று முதலாவது சொல்றது. சோ பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஊடத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். சோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அன்றைக்கு மாத்திரம்தான், பெந்தெகோஸ்தே அன்றைக்கு மாத்திரம்தான் அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல கூடியிருப்பார்கள் நான் நம்பல. அதற்கு முன்பும் அவர்கள் கூடி கூடி வந்திருந்து அவர்கள் செபித்திருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் நான் அப்படி விசுவாசிக்கிறேன் சொன்னால், ஏசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு பரத்துக்கு ஏறி போறதுக்கு முதல் ஒரு காரியத்தை சொன்னார். என்னவென்றால், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், until you receive the power of the Holy Spirit, ஆவியின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொல்லிட்டார். ஆகவே தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பரலோக மேன்மையை, ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் ஒருமனப்பட்டு அவ்வப்போது வேள்வித்தரையில் வந்து கூடி செபித்திருக்க வேண்டும். ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அன்றைக்கு தேவ ஆவியானவர் குறித்த காலத்திலே திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே என்னை கேட்டீங்களா இருந்தால், ஆண்டவர் இந்த மேன்மையான அனுபவத்தை, இந்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு இந்த 120 பேரையும் ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். God has prepared the people who receive the power of the Holy Spirit. Aaviyin varathai aaviyin velathai aaviyin nirayvai aaviyin vallamai pettukoluvadharku devan mudhalavudhu thanda janangalai aayathapaduthirukkar. Aanduvude naamathukku mai agave dhaan kadatha varam nam ella veda vaguppugalaiyum bible study la cancel padi veda po illavathiye prayer meeting ka kondu vandadhukku adhu oru kaaranam. Adhu mattumilla pore rendu moonu naatkalaga nam sabaiyile koodi vandhadhu jabi காரணம், ஆண்டவரே ஜனங்களை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய ஆவியின் வல்லமையை, பரிசுத்தாவை நிறைவே பெற்றுக்கொள்ள லோர்ட் பிரிப்பேர் தி பீப்பிள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஆகவே பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆவியினால் நிரப்புவதற்கு முதலாவது தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கார் சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். So we have to prepare ourselves to receive the power of the Holy Spirit. இது தேவன் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஓ, ஆயத்தம் இல்லாமல் நாம எதைத்தான் நாம் சிறப்பாக செய்ய முடியும், சீராக நடத்த முடியும்? நான் அப்படி கேட்கிறேன். இன்றைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நாம் எல்லாரும் வீட்டை உடுத்திருந்த உடுப்போட அப்படியே வந்து கொந்தி இருக்கிறோம் இல்லையே. ஆலயத்துக்கு வாரத்துக்கு முன்பாக நம்மை நாம ஆயத்தப்படுத்தி சரிபார்த்து அப்படி இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்திருக்கிறோம். ஒன்று தப்பிலே இன்று வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தேயாம இருக்குது சோதரம். சரி, நல்லா பாருங்க, ஆனா உங்களையே பாருங்க, அடுத்தவர்களை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். ஏண்டா, நம்மளே எவ்வளவு அசிங்கங்கள் இருக்குது, அவைகளை எடுக்கிறதுக்கே நேரம் போதே இல்லை. அடுத்தவர்களுக்கு உத்தரத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு எங்க நேரம் இருக்குது? ஸ்தோத்திரம் பார்க்கணும். ஆகவே தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட, சோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப், ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சோ ஆயத்தப்படுத்துவது எப்படி? நம்முடைய வாழ்வில் இருக்கிற அருவறுப்புகள், அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தங்களை நாம் அறிக்கப்படி விட்டுவிட வேண்டும். சோ பாவத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனை, அருவறுப்போடு இருக்கிற ஒரு மனுஷனை, அசுத்தத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி தேவனுடைய ஆவியால் நிரப்ப முடியும்? நீங்களே சொல்லுங்க, நீங்களே யோசிங்க. ஆகவே அசுத்தமுள்ள ஒரு பாத்திரத்தை ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பவே மாட்டார். ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம், வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கலாம், அதிக வேத அறிவும் இருக்கலாம், ஆனால் பாத்திரம் அசுத்தமாக இருந்தால் தேவனுடைய ஆவியினால நம்மை நிரப்புவது கூடாத காரியம். ஆகவேதான் நான் சொல்றேன், நம்மை தேவனுடைய ஆவியினாலே நிரப்ப நம்மை நாம ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஏதாவது அசுத்தங்கள், அருவறுப்புகள், தேவன் விரும்பாத காரியங்கள் உண்டோ என்று நம்மை பார்த்து, நம்மை சோதித்து பார்த்து, நம்மை ஆராய்ந்து பார்த்து, தேவரே என்னை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்துல உண்டோ என்று பார். சோ நம்மை நாம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து தேவனுக்கு நேராக வரணும், தேவனுக்கு முன்பாக வரணும். ஏனென்றால் நம்ம யாரோடு இடப்படுகிறோம், சர்வ வல்லமுள்ள தேவனோடு நாம் இடப்படுகிறோம். உங்களுக்கு தெரியுமல்லவா, சீனாய் மலையிலே தேவன் அக்னியிலே இறங்கின போது கீழே நின்ற அவருடைய ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போசே பார்த்து சொன்னார்கள், போசே தேவனங்களோடு பேச வேண்டாம், அவர் பேசினால் நாங்கள் செத்து போவோம், ஆகவே நீ போய் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு வந்து எங்களை சொல்லி நாங்கள் இதை செய்கிறோம். அப்ப தேவன் மலையில இறங்கின போது அக்னி பட்டி எரிதான், என்ன என்ன மலையெல்லாம் அதிர்ந்தது என்று வேதம் சொல்லுது. ஆனா மலை புகக்காடாக இருந்திருக்குது. சோ ஜனங்களுக்கு பார்வைக்கு பயங்கரமாக இருந்த தேவனுடைய காட்சி, தேவன் இறங்கின போது ஜனங்கள் மலையே அதிர்ந்து தேவன் பேசும்போது அவை அடிவாரத்தில் நிக்கிற ஜனங்கள் பயப்படுறார்கள். மோசே பார்த்து தேவன் எங்களோட பேச வேண்டாம், அவர் பேசுனா நாங்கள் செத்து போவோம், நீ போப்பா நீ போய் என்ன சொல்றான் கேட்டு வந்து சொல்லு சொல்றது நாங்கள் செய்யறோம் சொல்லி சொன்னார். எனக்கு அறிவானவர்களே, அதே தேவன் தானே இன்றைக்கு வருகிறார். போசையோடு முச்செடியில பேசின அதே தேவன் தான் நான் கத்தர், நான் மாறாதவர் சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குப்படியிருக்க அல்லவா. ஆகவேதான் வேல்வெட்டு அறையிலே தேவன் கூடியிருந்த மக்களை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய ஆவியை நிரப்புதலை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்தினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவானவர்களே, தேவ ஆவியினாலே நாம் நிரப்பப்பட நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நம்ம வர வேண்டும். அப்பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, 43 அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்படுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எங்கே ஊட்டுவாராம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆவியை ஊட்டுவேன். நன்றாக அப்ப யார் மேல தண்ணீரை ஊட்டுவாராம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊட்டுவார். தண்ணீர் பைபிள்ல கலோ நான் சொல்றது கபடிங்க, தண்ணீர் ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. 7 விதமான அடையாளங்கள் பைபிள்ல ஆவியானவர் குறித்து சொல்லப்படுது. 7 விதமான உருவகங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் குறித்து. அதுல ஒன்று தண்ணீர். சோ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊட்டுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊட்டுவேன். அப்படியானால் தேவ ஜனம் தேவ ஆவியின் நிரப்புதலை பெற்றுக்கொள்ள, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை நிரப்பப்பா, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று ஏசா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். அது மாத்திரமா பண்டிகையின் கடைசி நாட்களில் இயேசு நின்று உரத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் என்ன சொன்னார் தெரியுமா, ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் இடத்துல வந்து பானம் பண்ண கடவன், இடத்துல விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும், அது மற்றவர்களை வாழ வைக்கும், அது மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக துருப்பும். ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே வெடித்து கிளம்பு நதிகள் போல அவைகள் பாய்ந்து பரவி செல்லும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தீர்க்கதரிசனம் ஒரு வரம் என்று நமக்கு தெரியுமே. சரி, இன்னைக்கு நாம கூடி வரோம் பாருங்க, நாம அந்நிய பாஷைகளை பேசும்பொழுது நான் முதல் சொன்னேன், நாம் சுய பக்தி விருத்திக்காக செல்ஃப் எடுபிகேஷனுக்காக நாம பேசுறோம். அந்நிய பாஷை என்றால் அடுத்தவனுக்கு விளங்காது, மட்டுமில்ல பேசுற நமக்கே விளங்காது, அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. நான் உன்னை கேட்கிறேன், நீ தான் தேவனோடு பேசுறிய, உனக்கு என்னத்துக்கு விளங்கணும், அவர் விளங்கினா சரிதானே, அதுக்கு தான் பேர் அந்நிய பாஷை. ஆனா ஜபம் வந்து நான் ஆவியோடு கருத்தோடு செய்வேன், நான் செய்கிற ஜபம் நான் உணர்ந்து எனக்கு விளங்கும் அவசியம் இல்ல, அவர் விளங்குறாரு, அவர் விளங்குறாரு, அவர் விளங்குறார். இந்த இவங்க எல்லாரும் 120 பேர் பேசிருக்காங்க, அவங்க பேசினது அவனுக்கு விளங்கி இருக்குதா இல்ல, பட் அவங்க பேசிருக்காங்க தேவனை, தேவனுடைய மகத்துவங்களை பேசிருக்காங்க. ஆகவே நமக்கு அந்நிய பாஷை, நாம பேசுற அந்நிய பாஷை நமக்கு விளங்கணும் என்று அவசியம் இல்லை. நான் சொல்ற கேளுங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் அதிகமாக கொச்சப்படுத்தப்படுற ஒரு காரியம் அந்நிய பாஷையாகும். என்ன கேட்டீங்களா இருந்தால், ஐ பிலீவ் இன் டங்ஸ், நான் அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறேன், அந்நிய பாஷையை பேசுகிறேன், அதன் பலத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதன் பலத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், இது வேதத்தின் படியானது என்று சொல்லி சபைக்கு நான் பிரசங்கப்படுகிறேன். இங்க இருக்கிற எல்லோரும் ஆவியிலான நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் அதிகமாக வாஞ்சித்து தேவனிடத்தில் விண்ணப்பப்படுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் ஒருவன் அந்நிய பாஷை பேசாவிட்டால் அவன் ஆவியினால நிரப்பப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி நான் முத்திர குத்தவும் முடியாது. கவனிக்க சொல்றது, அந்நிய பாஷை ஆவியா நிரப்பப்பட்டதுக்கு ஒரு அடையாளம், அதை ஏற்றுக்கொள்றேன், ஸ்பீக்கிங் டங்ஸ். ஆனால் ஒரு அந்நிய பாஷை பேசாவிட்டால் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவே இல்லை என்று நான் முத்திர குத்த முடியாது. ஏனென்றால் என்னை கேட்டீங்களா இருந்தா யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து சத்தியத்தை இறுக்கமாக பிடித்து சாட்சியாக வாழ்ந்து துடிப்புள்ளவர்களாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாஞ்சியோடு வைராக்கியமாக வாழ்றார்களோ அவர்கள் எல்லோரும் தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? யாக்கோபு எழுதுறாரு, உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்பதை என்று வேத வாக்கியம் சொல்றதை அறியாதிருக்கிறீர்களா? அப்ப ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வைராக்கியம் இருக்கின்ற கண்டுபிடிங்க. அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான், அவன் ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறான். ஒருவன் சத்தியத்தின்படி வாழ, சத்தியத்துக்காக தன் உயிரை கொடுக்கிறான் பாருங்க, சத்தியத்துக்காக எதையும் இழக்கிறதுக்காக வேத வசனத்தின்படி வாழ்றதுக்காக, சத்தியத்துக்காக சுய கௌரவத்தை இழக்கிறதுக்கு ஆயத்தம், சத்தியத்தின்படி வாழ்வதற்காக சுய பெருமைகளை இழக்கிறதுக்கு ஆயத்தம், சத்தியத்தின்படி வாழ்வதற்காக உலகத்தின் மேன்மைகளை குப்பை என்று நினைக்கிறதுக்கு ஆயத்தம், சத்தியத்தின்படி வாழ்வதற்காக எதையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் கண்டுபிடிங்க. அவர்கள் ஆவியின் பலத்தை பெற்றவர்கள், ஆவியின் வரத்தை பெற்றவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்கிறானா கண்டுபிடிங்க. அவன் ஆவி ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலம் அடைந்து, பலம் ஸ்ட்ரெங்த் இன் அவர் இன் அ பீயிங் டு பி எ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். உள்ளான மனுஷனிலே பலம் எதற்கு? ஆவியின் பலம் எதற்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. நான் சொல்றது கேளுங்க, நம்பர் ஒன் பர்பஸ் ஆஃப் காட், தேவன் தன்னுடைய ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்பினதும், தேவன் நம்மை தன்னுடைய ஆவியினால நிரப்புறதுக்கும் பிரதான காரணம் என்னவென்றால் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுவதற்காக. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சொல்லுங்க சமாரியாவிலும் பிற்பாடு உலகத்தின் கடைசி வரியமும் என்று சொன்னாரு. எனக்கு 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 சாட்சிகள், யூ ஆர் நீங்கள் எனக்கு சாட்சிகள். இன்றைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? யெகோவா விட்னஸ் என்று சொல்ற. ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிபடி, பட் யூ ஷுட் பி நோ த ட்ரூத். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள். சோ நாம் யாருக்கு சாட்சியலாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியலாக இருக்கிறோம். யெகோவா என்கிற பெயர் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே பயன்படுத்தப்படவில்லை. இப்போ பிதாவானவர் தன்னுடைய வல்லம், தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி. ஆகவே இதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்த விஷயத்தில் பார்க்கிறோம். ஆண்டு குமாரனாகி இயேசு கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் பிதாவிடத்தில் கையளிக்கிற ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும். சோ திஸ் இஸ் தட் இது காலம், இது நேரம், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுகிற காலம் இது. இன்னும் ஒரு கூட்டம் கொக்கரிக்குது தெரியுமா? ஆவியானவர் ஒரு மனிதன் அல்ல, ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர் அல்ல, ஆவியானவர் ஒரு ஒரு என்ன ஒரு சடப்பொருள் சொல்லி, ஆவியானவர் ஒரு சக்தி அப்படி என்று சொல்லி சத்தியத்தை தெளிவாக தெரியாதவர்களும், பக்கவாட்டினாலே உள்ளே நுழைந்தவர்களும், கள்ளத்தனமாக சத்தியத்தை போதிக்கிறவர்களும் இன்றைக்கு ஆவியானவரை குறித்து சக்தி என்று சொல்லுகிற முட்டாள்தனமான பிரசங்கங்களையும் முட்டாள்தனமான வார்த்தைகளையும் ஜனங்களுக்குள்ளே பரப்பி இன்றைக்கு ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். லாஸ்ட் டேஸ், இது கடைசி நாட்கள், இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று வேதம் நமக்கு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருமணம் பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட காலங்கள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நாம் கருத்தாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என கரிமான தேவ செலவே அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆவியானது குறிஞ்சு பேசுறது சொன்னா மனுத்தியல கணக்கா நாம பேசுறோம். ஆனா உங்க சொல்ற கேளுங்க, கத்தரிப்னா சொல்ற கேளுங்க, பிதாவானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர், குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஆழ்தத்துவம் உள்ளவர், அதே போல ஆவியானவரும் ஆழ்தத்துவம் உள்ளவர் என்கிற சத்தியத்தை சத்தியமாக சபைக்கிட்டால் சொல்லுகிறேன், கத்தோட லாபத்துக்கு மகிமை உண்டாடு. இதை ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறேன் என்றால் அவன் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணத்தை மறுக்கிறான் மட்டுமல்ல, அவன் மறுதளிக்கிறான் என்று சொல்லுவேன். ஆகவே பிதா ஆழ்தத்துவம் உள்ளவர், குமாரனாகி இயேசுவும் ஆழ்தத்துவம் உள்ளவர், ஆவியானவரும் ஆழ்தத்துவம் உள்ளவர் சொல்லுகிறேன். ஆனால் அவர் ஆவியாக இருக்கிறபடியால் நாம் அவரை பார்க்க முடியல. தட்ஸ் ஆல். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாராம், அவர் ஆவியாக இருக்கிறாராம். சோ பிதாவானவர், குமாரனானவர், ஆவியானவர். சோ இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, அப்படியான நாம மூன்று கடவுளை நாம் தேடுகிறோமா, அல்லது மூன்று கடவுள் நமக்கு உண்டாச்சு? நோ, தேவன் ஒருவரே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று சொல்லி தேவன் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. சத்தியம் சத்தியமே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனால் தேவன் மூன்று விதங்களிலே அவர் வெளிப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சோ என்னை கேட்டீங்களா இருந்தால் திரியேக தத்துவத்தின் பரிபூர்ணத்தை விளங்கப்படுத்தவோ அல்லது முழுவதுமாக விளங்கிக் கொள்ளவோ எனக்கு முடியாது. அன்று டுடே இன்று வரைக்கும் மற்றவர்கள் அதை விளங்கப்படுத்த எனக்கு தெரியாது. பட் கத்திற்கு முன்பாக நான் உண்மையா சொல்றேன், இன்று வரைக்கும் இந்த திரியேக தத்துவத்தின் பரிபூர்ணத்தை என்னால் உணரவே முடியல. அது முடியாதது என்று எனக்கு தெரியும். இதை குறித்து சொல்லும் பொழுது சென்ட் அகஸ்டின் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் இந்த திருத்துவத்தை குறித்து விளங்க கொள்வதற்காக ஆண்டுடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். சோ ஜெபித்து விட்டு அவர் எழும்பி ஒரு நாள் நடந்து ஒரு கடற்கரை ஓரமாக கடல் அருகில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கு ஒரு சிறு புள்ளை தோண்டி இருக்குது, கடல் அருகில் தோண்டி ஒரு ஒரு சட்டியாலே எடுவோம், அது ஒரு கடல் ஓரத்தில் ஒரு குழி கிண்டி, அந்த கடல்ல போய் அந்த வச்சிருந்த சட்டியால் தண்ணியை கொண்டு வந்து அந்த குழிக்குள்ள ஊத்தி கொண்டிருந்த இவர் வந்தாரா, அந்த பரிசுத்தவான் வந்து அந்த சிறு பிள்ளைக்கு பக்கத்தில் வந்துட்டு கேட்டார, என்ன செய்யறவட்டா இன்னும் என்ன செய்யற? அந்த சின்ன பிள்ளை சொல்லிதான், கடல்ல இருக்கிற தடி எல்லாத்தையும் இந்த குழிக்குள்ள கொண்டு வர போறேன், அதை அள்ளி ஊத்துறேன். புரிஞ்சுதா என்ன தெரியுமா? கடல்ல இருக்கிற தடியை அந்த குழிக்குள்ள கொண்டு வர முடியுமா? ஒரு மனிதர் பூஜித்தார். அதுபோல திரியேக தத்துவனுடைய பரிபூர்ணத்தை ஒரு மனுஷன் பூர்ணமாக விளங்கிக் கொள்ளவே முடியாது, அதை விளங்குபடுத்தவும் முடியாது. ஆனால் வேதம் நமக்கு எந்த அளவுக்கு விளங்குபடுத்ததோ அந்த அளவுக்கு நின்று கொண்டது நமக்கு நல்லது. ஆகவே பிதா உண்டு, குமாரன் உண்டு, ஆவியானவர் உண்டு. நன்றாக கவனிங்க, ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் நம்ம பார்க்க கூடியதா இருக்கு. இன்னும் பாருங்க, ஆவியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அடுத்த வருஷம் சொல்றது பூமியானது ஒழுங்கின் மேல் சொல்லுங்க பாப்பா ஒருமயமா இருந்தது. அடுத்த சொல்லிப்படி தெரியுமோ, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேலே என்ன செய்த அசைவாடி. சோ நாம வசிக்கிற இந்த உலகம் ஆதியிலே கெட்டு போன பிற்பாடு, விசாசன வழிகைக்கு விழுகைக்கு பிற்பாடு இந்த உலகம், இந்த உலகம் முழுவதும் தண்ணியினால நிரம்பி இருந்திருக்கு. நல்லா விளையக்கணும், விசாசன விழுகைக்கு பிற்பாடு இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்குது? முழுவதும் தண்ணீரால நிரம்பி இருந்திருக்குது. சோ தேவன் அந்த விழுகைக்கு பிற்பாடு, பிசாசன விழுகைக்கு பிற்பாடு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் ஏற்கனவே சிருஷ்டித்து விட்டாரு. இப்ப அது எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளுமாக இருக்குது. சோ வறுமையையும் ஒழுங்கின்மையையும் இருளையும் அகற்றுவதற்கு ஆறு நாளை எடுத்து ஏழாம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்திருக்கிறார். நான் சொல்ற சத்தியத்தை தயவு செய்து கேளுங்க. ஆறு நாள் ஒழுங்கில்லாத உலகத்தை ஒழுங்குபடுத்தவும், வறுமையாக இருந்த உலகத்தை சரிப்படுத்தவும், இருளிலிருந்த உலகத்தை வெளிச்சமாக்கவும் தேவன் ஆறு நாள் எடுத்து படிப்படியாக அவைகளை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அங்கே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். சோ முதலாம் அதிகாரம், சோ கடைசி வெளிப்பட்ட விசேஷத்து கடைசி அதிகாரத்துக்குள்ள போகும் பொழுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள் சொல்லப்பட்டது. என கருமானவர்களே, இப்படியே நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நீங்கள் டிராவல் பண்ணுவீங்களா இருந்தா, வாசித்துக் கொண்டே போவீங்களா இருந்தால், அங்காங்கே ஆவியானவரை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என கருமானவர்களே, பிதாவானவர் உண்டு, குமாரனாகிய இயேசு உண்டு, ஆவியான தேவன் உண்டு, மூவராகிய திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவன் ஒருவரே, பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். நாம் இவர்களை விசுவாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனை தொழுகிறோம், குமாரனாகிய இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம், ஆவியானவர் இதற்கு நமக்கு ஒத்தாசை புரிகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கவனியுங்கள், முதலாம் வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருக்க, ஏற்கனவே அவர்கள் கூடி வந்து அவர்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு. இரண்டாவது காரியம் நான் பார்த்தோம், நமக்கு ஒரு தாகம் இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், அப்பொழுது ஆண்டவருடைய ஆவியினாலே நம்மை நிரப்புவார். அது மாத்திரமில்ல, மூன்றாம் வசனத்திலே பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல, அல்ல கவனிங்க, பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல படிங்க, பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு.
என்ன நடந்திருக்குது? பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல,
வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம்,
வானத்திலிருந்து சடுதியாய், அப்படி கவனிங்க, பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல, ஒரு முழக்கம், அது பலத்த காட்டு அடிக்கிற சத்தம் போல இருந்திருக்கு. அப்ப பெரிய சத்தம் கேட்டிருக்கு. அந்த அந்த இவர்கள் இருந்த அந்த 120 பேர் இருந்த அந்த அந்த வீட்டை சுத்தி இருந்த இடமெல்லாம் கேட்கத்தக்கதாக மிகப்பெரிய ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டிருக்கு. சோ கீழே படிங்க, உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பி இருக்குது. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பி இருக்குது. சோ அது மாத்திரமில்ல, அதுக்கு பின்பாடு வெளிப்படையான அடையாளங்கள், அக்னிமயமான நாவுகள் இறங்கி அவங்க சரி பண்ண. ஏன் இதை சொல்ற கேளுங்க, இப்ப அந்த பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல பெரிய இறைச்சலோடு சத்தத்தோடு ஆவியானவர் ஏன் இறங்கி வந்தார் தெரியுமா? நல்ல கவனி, உள்ளே இருக்கிறவர்கள் ஆவியானவரை இனங்கொண்டு கொள்வதற்காக ஆவியானவர் பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல வர இல்ல. அப்படியான எதற்காக பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்தார் ஆவியானவர்? இந்த சத்தத்தை கேட்ட போதுதான் அந்த இடத்தை சுத்தி இருந்த ஏராளமான ஜனங்கள் இங்க என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்ள கூடி வந்திருக்காங்க. அப்படி இந்த சத்தம் அந்த இடம் முழுவதும் கேட்டிருக்காவிட்டால் அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்படி கூடி வந்திருப்பார்கள்? அப்படி கூடி வராவிட்டால் எப்படி இவர்கள் பேதுரு இயேசுவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்க முடியும்? அப்படி பிரசங்கிக்காவிட்டால் 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? அப்படி ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி அன்றைக்கு சபை ஆரம்பமாக இருக்க முடியும்? அனைத்தும் தேவனுடைய திட்டப்படி, அனைத்தும் தேவனுடைய சித்தப்படி, எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், ஹிஸ் ஆல் மைட்டி. பாருங்க, எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி நடக்குது, எல்லாமே அவருடைய அனாதி சித்தத்தின்படி நடக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர்தான் வேத சொல்றது, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, அனைத்தும் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் பிகாஸ் ஹி இஸ் ஆல்மைட்டி, ஓம்னிப்ரெசன்ட் அண்ட் ஓம்னிபோட்டன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். என்ன கனிமானவர்களே, இந்த சத்தம் பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல எதற்கு சத்தம்? ஓ திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. ஆகி என்ன நடக்குது? இந்த 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 வீட்டுக்கு நேராக இப்படி ஏதோ இப்படி சத்தம் வருது, என்ன வருது, என்ன நடக்குது, என்ன இருக்கு? சூழ இருந்த ஜனங்கள் ஆகரக்கணக்கில் எழும்பி அவன் ஓடி வரான், ஓடி வரான், ஓடி வர, என்ன நடக்கு? வட்டி சேப்பனி, சம்திங் சேப்பனி, வட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது? ஓடி வரா, ஓடி வரா, ஓடி வரா. வந்து எல்லாரும் பார்க்கும் பொழுது இத 120 பேரையும் பார்த்தா மதுபானம் கொண்டவங்க போல, குடிச்சவங்க போல வந்து நிக்கிறவங்க, அவங்களை கவனிக்கல. அவங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே அந்நிய பாஷைகளிலே பேசி முழங்கி ஆண்டவரை தேவ மகத்துவங்களை சொல்லி அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோ இப்படி உள்ளே நடந்து கொண்டிருக்க வெளியிருந்த ஜனங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன நடக்குது? இவங்கள் குடிச்சிருக்கிறாங்க, மதுபானம் குடிச்சிருக்காங்க. அப்பொழுதுதான் on that time, அந்த நேரத்தில் தான் மிஸ்டர் பீட்டர் கிளம்புற. என்ன சொல்றாரு? நான் சொல்றதை கேளுங்க, நீங்க நினைக்கிறது போல அவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்தவர்கள் அல்ல. அவர்களிட மதுபானத்தில் நிறைந்திருக்கான்னு சொல்லி பரிகாசம் பண்ணிருக்கு. இன்னைக்கு சில பேர் பரிசுத்தாவை நிரம்புறதை பார்த்து சில பேர் பரிகாசப்படுவான். So don't do it. நமக்கு புரியல, நாம பேசாம இருக்கிறது நல்லது. நமக்கு விளங்கல அமைதியா இருக்கிறது நல்லது. நமக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் போய் வாயை திறந்து கருத்துக்களையும் காரியங்களையும் சொல்றது அது ஆண்டவருக்கு விரோதமான காரியமாக மாறி. நமக்கு புரியாத காரியங்களை கொஞ்சம் நாம பேசாம இருக்குது ஞானம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பகிமுண்டாடும். சரி, அப்ப அவங்க பரிகாசம் பண்ணிக்க அப்பொழுதுதான் பேச சொல்றாரு, நீங்க நினைக்கிறபடி இவர்கள் மதுபானத்தினால் வரி கொண்டுகள் அல்ல, பொழுது முடிந்து இப்பொழுது 3 மணி வேலையா இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? காலை 9 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கும். நம்ம நேரத்தின்படி காலை 9 மணிக்கு இந்த சம்பவம். அப்படின்னு அந்த கருத்து இந்த ஏழி இந்த காலையில உடம்பு போய் குடிச்சிட்டு வந்து எப்படி நிப்பாரு? அதுக்கு பின்பாடு பேதுரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிரசங்கத்தை பில்டப் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை நான் வாசித்து அப்பாப்பாப்பா அட்ட பியூட்டிஃபுல். வேதத்தில் இருக்கிற வசனங்களை கோட் பண்ணி அவன் பேசுற விதம் ஆச்சரியப்படுது. ஒருவன் போதித்தால் அவன் வேத வாக்கியங்களி வாக்கியங்களின்படி போதிக்கப்படும் என்று வேதம் சொல்றது. பாருங்க, அவனுடைய பிரசங்கத்தை எடுத்து பாருங்க. பழையாட்டில் இருக்கிற அநேக வசனங்களையும் சம்பவங்களை கோட் பண்ணி கிறிஸ்துவிடத்தில் கொண்டு முடிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்றான். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுங்க, நீங்க அப்போஸ்தலர்கள் வாட்சி பாத்துக்கிறா இருந்தால் அப்போஸ்தலருடைய பிரசங்கம் வந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மையமாக வைத்து தான் இருக்கும். ஆகவே நான் சொல்லுவேன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத முக்கியப்படுத்தப்படாத ஒரு பிரசங்கம் அது பூரண சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் உண்மைதான். அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்து தன்னுடைய உயிர்த்தெழுதினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று ரோமர் 1:6 நாம வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதினால் ஹி ப்ரூவ் ஹிம்செல்ஃப், அவர் தன்னை நிரூபித்தாரு தான் தேவனுடைய குமாரன் சொல்லி. கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு சபையிலே நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என கருமானவர்களே, நாம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம், உயிர்த்தெழுந்த தேவன் சமூகத்திலே கூடி வருகிறோம். நான் சொல்ற கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரவும் பரிசுத்த ஆவியானவர் நாம ஏற்றுக்கொள்ளவும் பிரதான காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிசுத்தான கூடிய தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னார்? யோவான் 14:10 சொல்லும் பொழுது, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புவேன். தங்கார் ஆண்டவர் கர்த்தாவின் இடங்களுக்கு அனுப்பின பரிசுத்தாவினருக்காக ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? யுனவாய் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார பார்த்து காதால கேட்டும் கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள முடியாமல் போயிடுது. பெரிய ஆயிட்டான். ஆகவேதான் இசைக்க தீகசி மூலமாக ஆண்டவர் சொன்னாரு, நாட்கள் வரும் அப்பொழுது நான் என்னுடைய ஆவியை அவர்களுக்கு உள்ளே வைத்து என்னுடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னபடியே, யோவான் தீகதரிசி மூலமாக சொன்னபடியே நேரம் வந்தபோது ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊட்டியிருக்கிறார். அக்னிமயமான ஆவிகளாக இறங்கி வந்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறார். எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி இயேசுவ தேவட குமார் நாங்கள் விசுவசித்து தன்னை ஆயுதப்படுத்தி தாகமாக இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் இன்றைக்கு ஆவியில நிரப்புறார் என்பது சத்தியம். இது ஒரு காரியம் சொல்ற கேளுக்கு, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். பெரிய கவனிங்க, பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும். மறுபக்கத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இன்னும் நிரம்பணும், இன்னும் நிரப்பப்படணும், இன்னும் நிரப்பப்படணும். என்ன விதத்தில் இந்த காரியத்தை நான் பில்டப் பண்ணு கேக்குறீங்களா? வேதம் தெளிவாய் சொல்லுது, கடுக்கால் அளவு போதாது. சொல்லுங்க, முழங்கால் அளவும் போதாது, அப்புறம் இடுப்பு அளவும் போதாது. எவ்வளவு வேணுமோ நீச்சல் அளவு. நான் யோசிப்பேன் கேக்குறீங்களா? இன்னைக்கு அநேகர் பிரகாரங்களிலேயே நின்றுடுறாங்க. பட் தே ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட், இஷ்டவேல தான், தேவ ஜனங்கள் தான், பிரகாரத்திலேயே நின்று விடுறாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிடுறாங்க, அதுல நின்றுறாங்க. ஆனா மிக கொஞ்சம் பேர் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனம் சொற்பமே. தேவன் எங்கிருந்து பேசுகிறாரு? பிரகாரத்திலே அல்ல. தேவன் எங்கிருந்து பேசுறாரு? பரிசுத்தல அல்ல. தேவன் எங்கிருந்து பேசுறாரு? மகா பரிசுத்தலத்திலே அந்த கேருபீன்கள் மத்தியில் இருந்து தேவன் பேசுறாரா? இப்ப நாம எங்க நிக்கிறோம்? கணுக்கால் அளவு போதாது,
முழந்த அளவும் போதாது, இடுப்பு அளவும் போதாது, இன்னும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்ப வேண்டும். நான் தேவனுடைய குரலை கேட்க வேண்டும், தேவனுடைய ஆவியில பேசுறதை நான் உணரணும். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். படிக்க ரோமர் முதலாவது அதிகாரம் படிக்கணும், ரோமர் 8:14.
அவர்கள்
தேவ ஆவி நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அநேக ஃபெயிலியர் ஆகிறோம். ஏங்க நான் கத்துறேன் சுப்பாக, நான் கத்த யோசி, இங்கதான் அநேக ஃபெயிலியர் ஆகும். எவர்கள் தேவ ஆவினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு? மனம் திரும்பி குணப்படுகிறவர்களுக்கு. உலகத்தில் இருக்கிறவனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட முடியுமா? அப்படி என்ன நடக்குது? இன்னைக்கு அநேகர் பாவத்துக்கு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அந்த அனுபவத்தோடு இருந்துறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்காக சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு ஆவல், ஒரு விருப்பம், ஒரு தாகம், ஒரு வேகம் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? நான் அடிக்க சொல்லுவேன், அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளவில்லை. ஒருவன் தேவ ஆவியால நிரப்பப்படுவானாக இருந்தால் அவன் ஏனோ தான் ஒன்று இருக்கவே மாட்டான், இருக்கவே இருக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். ஆஃப்டர் பெண்டிகோஸ்ட், பெந்தெகோஸ்ட் நாளுக்கு பிற்பாடு அந்த 120 வாழ்க்கை அப் அண்ட் டவுன் ஆகமா. எப்போ கணக்கு போனோர் ஒருத்தர் கெட்டு போன 11 பேருடைய வாழ்வு அப் அண்ட் டவுன் ஆக மாறிவிட்டது. பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முதல் பயந்து துண்டு துணியை விட்டு போன அப்போஸ்தலனாகிய பேதுரு, இன்றைக்கு அதே ஜனங்கள் மத்தியில் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் மறுத்துணர்ந்து உயிரோடு எழுப்பினதுக்கு நாங்கள் சபியாத விட்னஸ் ஆஃப் கிறைஸ்ட். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் எழுப்ப என்பதுக்கு நாங்கள் சாட்சிகள். எங்கே இந்த துணிவு வந்தது? எங்கே இந்த பலம் வந்தது? Because he has the power of the Holy Spirit to preach the gospel of Christ. This is the secret of the Christianity. ரகசியம் இதுதான். 84 சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷன், உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதையே நீருடாய் கொள்றார். யாரு? தேவ பலத்தை பெற்ற மனுஷன், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவன், தேவ பலத்தை பெற்றவன், தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட தேவ பலத்தை பெற்ற மனுஷனே தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடக்கிறான், அழுகையின் பள்ளத்தாக்கையும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளுகிறான். தேவன் தெரியுமா? உண்மையிலே பலம் கொள்ளுகிறவன். ஆனா இன்றைக்கு நாம அழுகையின் பள்ளத்தாக்கில குப்புற கிடைக்கிறோம், விழுந்து போய் கிடைக்கிறோம். ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, அது எப்படி, இது எப்படி, அது இப்படி பிரச்சனை, விழுந்து போய் கிடைக்கிறோம். எங்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? நாம இப்ப ஆண்டவரை நாம் மறந்துட்டோம், அபிஷேகத்தையும் விட்டுட்டோம். இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை, பிரச்சனை. ஐயா நான் கேட்கிறேன், யாருக்கு பிரச்சனை? என்ன கேளுங்க, பாசுங்க, இருக்குது. யாருக்கு பிரச்சனை? நாம வாழ்ற உலகம் பிரச்சனை நிறைந்த உலகம் தானே, நாம வாழுகிற உலகம் வேதனை நிறைந்த உலகம் தானே, நாம வாழுகிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல தானே சாட்சியா இருக்க சொன்னார், பரலோகத்துல வந்து சாட்சியா இருக்க சொன்னார், அதான் பாதாளத்துல போய் சாட்சியா. நோ, இதுதான் நேரம், இதுதான் காலம் நாம் சாட்சியா இருக்க. தெரியுமோ ஐயா, நான் சொல்றது கேளு, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்றதுக்கு இது ஒரு வாழ்க்கை தான் ஐயா. பரலோகத்துல போய் சாட்சியாக வாழ முடியும், பாதாளத்தை கிடந்து சாட்சியா. சோ இதுதான் காலம், இதுதான் நேரம். இந்த பூமியில நீ வாழும் போது கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்துரு. ஏன்னும் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை மறந்துடாது, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்துடாது. இதுதான் காலம், இதுதான் நேரம், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ. இதுதான் நேரம் எனக்கு அறிவார் தேவ ஜனமே. ஆவி நிறைவு எவ்வளவு முக்கியம் என்பதை தயவுசெய்து யோசிப்பார். நான் சொல்ற கேளு, பரிசுத்த ஆவியின் பலம் இல்லாமல் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியின் பலம் இல்லாமல் சத்தியத்தின்படி வாழ முடியாது. பரிசுத்த ஆவியனுடைய பலம் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஏன் அதிகம் போவார்? பரிசுத்த ஆவியின் பலம் இல்லாமல் நமக்குள்ள இருக்கிற மாமிச இச்சைகளை ஜெயிக்கவே முடியாது. கைட் வந்து சார், நான் சொல்றது கொஞ்சம் யோசி. ஏன் தெரியுமா? ரொம்ப 8 சொல்லுது, ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள். அப்படியானால் நமக்குள்ள இருக்கிற இச்சைகளும் பெருமைகளையும் முரட்டாட்டங்கள், கலகங்கள், பொறாமைகள், எரிச்சைகளை, இவைகளை மேற்கொள்ள, இவைகளை அழித்து இந்த அரக்கர்களை கொல்லுவதற்கு, இந்த அரக்கர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது, நமக்குள்ள இருக்கிற இந்த அரக்கர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு கோலியாத்துகள் கிடையாது. இதுக்குள்ள இருக்குதே கோலியாத்துகள். இந்த கோலியாத்துகளை எப்ப முறியடிக்க போறோம்? ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அங்க சொல்லப்படுது மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு மாமிசத்துக்குன்னா கடனாளிகள் இல்லை. எப்படி இருக்கு? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற இச்சைகளை ஏன் ஜெயிக்க முடியல? நமக்குள்ள இருக்கிற பெருமைகளையும் அகந்தைகளையும் அகம்பாவங்களையும் ஏன் ஜெயிக்க முடியல? நமக்குள்ள இருக்கிற கலக குணங்கள் பொறாமைகள் எரிச்சைகளை ஏன் மேற்கொள்ள முடியல? ஏனென்றால் நமக்குள்ள ஆவியுடைய பலம் நமக்கு போதில்லை. நாம் ஆவி நிரப்புதல் நமக்கு போதாது. சோ நாம் ஆவியினால நிரப்பப்பட நம்முடைய சாயல் எல்லாம் அழிந்து போக, நம்முடைய மாமிச சாயல் ஒரிஜின சாயல் செத்து போக, தேவகுமாரன் இயேசுவின் சாயல் நமக்குள்ள வரும். பாருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதனுக்கு இருக்குது. எப்படி இருக்குது? இன்றைக்கு தான் கோபம் வந்தா துண்டு துணியெல்லாம் பறக்குது, கைகாலெல்லாம் நீளுது. பாருங்க, எதற்கு? கோபம் வந்து விட்டார். ஐயா, இவன் தான் சேர்ச்சில் ஆவில ஆராதிச்சாரு. இங்க பாரு, இவர் அங்க ஒரு அந்நிய பாச, இங்க போய் அந்நிய பாச. யாரு? தேவனுடைய பிள்ளை. என்ன கேட்டீங்களா? இயேசு சொல்றாரு, எருசலேமிலும் யூதியாவும் சபாரியா போபி கடைசி சாட்சி. என்ன கேட்டீங்களா? தான் நான் என்ன நம்புறேன்னா, எருசலேம் நமக்கு நம்ம சொந்த வீடு. வீட்டில முதலாவது சாட்சி சொல்லணும். என் புருஷன் ஒரு தேவனுடைய மனுஷன்தான், என் மனுஷி தேவனுடைய ஒரு மனுஷன்தான். சொல்ல முடியுமா? யோசிங்க, சொல்ல முடியுமா? உங்க மனைவி உங்களை குறிச்சு சாட்சி சொல்ல முடியுமா? உங்க புருஷன் உங்களை குறிச்சு சாட்சி சொல்ல முடியுமா? காட் நோஸ் எவரிதி. நம்முடைய பேச்சு, நம்ம பிஹேவ் பண்ற விதங்கள், கோபம் வந்த ஒருவர் கேட்டாரா வந்து பிசாசு உயிரோடு இருக்கிறதா காட்டுங்க, காட்டுங்க சொல்லி அவர் சொல்றாரா? பார்க்கப்படியா பிசாச? எஸ், உனக்கு கோபம் வந்தா எப்படி காட்டு போய் கண்டாடியில பாரு, அதான் பிசாச. எனக்கருமா தேவச்சரவே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். முகமில்லா விகாரமாக, அழகான முகம் வேணும் அலங்கோலமாக மாறும். வெடிக்கு கோபம் முகத்தல. The face is the index of the mind. சொல்வார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். யாரு? தேவோட பிள்ளைங்க. சொல்ற கேளுங்க, சொல்லிட்டே போகல. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்வின் ரகசியமே ஆவியானோட பலன் தான். பாரு, இதை இன்றைக்கு நாம அறிஞ்சு கொள்றோமோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்வு தருப்போம். முடிக்கிற சொல்ற கேளுக்க தயவு செய்து, ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவர் வந்து வாசப்படிட்டா அவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். நாம் அப்போ வாசித்த வேத வசனத்தின்படி எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஸ்தோத்திரம். நான் அப்படி கேட்கிறேன், எத்தனை பேர் நாம தேவ ஆவியால் நடத்தப்படுறோம்? டூ யூ ஹேவ் kind of experience in your life? இந்த அனுபவோட வாழ்வுல உண்டா? உன் சுய புத்தியில நீ நடக்கிறியா? உன் சுய புத்தியில நீ நடக்கிறியா? அல்லது தேவ ஆவியானவர் நடத்துறாரா? எவர்கள் தேவாவை நடத்தப்படுறாங்க அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஆகவே நாம ஆவியானோட இணைந்து இசைந்து நடக்கிற ஒரு அனுபவத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க. Listen, listen, நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. இன்றைய ஆவிக்குரிய திருச்சபைகளிலே ஆவியானவரை குறித்த அறிவு தெளிவு மிக குறைவாகவே இருக்கிறது. சோ ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்றும், ஆவியானவரே நம்மை நடத்துகிறார் என்றும், ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்றும், ஆவியானவரை நாம் கவனமாக நமக்குள்ள வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அறிவு தெளிவு நமக்குள்ளே வருகிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நான் அப்படி கேட்கிறேன், நீங்க மிகவும் நேசிக்கிற ஒரு நபரை துக்கப்படுத்துவீங்களா? நீங்க மிகவும் நேசிக்கிற ஒரு மனுஷன் துக்கப்படுத்துவீங்களா? இல்லவே இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்று அவரை துக்கப்படுத்தாது. உள்ள அவரை வச்சுக்கொண்டு இரவிலேயோ பகலிலேயோ போய் இருந்து கொண்டு டிவிக்கு முன்னால் இருந்து கொண்டு அப்பப்பப்பப்பா பார்க்கிற படங்கள், பார்க்கிற காட்சிகள் வீட்டை ஒருத்தர் இல்ல பார்க்கணும். ஆவியானவரே உள்ளேயும் எனக்கு சேர்த்துதா, உள்ளேயும் கண்டுகொள்ளாதீங்க, கொஞ்சம் பார்த்துட்டு வாரு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இப்ப நீங்க அப்படியான இப்படியான படத்தை பார்த்ததுல ஆவியார் உடனே குட்பேன்னு சொல்லி இப்படி போக மாட்டார். அதுதான் அதுதான் நாம இப்படி இருக்கு, அதுதான் நாம இப்படி இருக்கு. அவதான் இறக்கம் உருக்கம் உள்ள ஒரு ஆயுதம். பிள்ளைகள் ஆகிட்டோம் பாருங்க, பிள்ளைகள் ஆகிட்டோம் பாருங்க, பிள்ளைகள் அவர் தள்ளிவிட மாட்டார். அவர் என்ன செய்வாரு? துக்கப்படுவார். நீ துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா பார்க்கக்கூடாத படங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இன்னும் சில பேர் பார்க்கக்கூடாத சினிமா படங்கள் எல்லாம் பார்க்கறது. ஆவியானவரே உள்ளுக்கு இருந்து என்னோட பாருங்க. இப்பதான் என்னென்ன படங்கள் எல்லாம் வருதோ, இப்ப நாம என்ன வெள்ளித்திரைகளை தேடி தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. வெள்ளித்திரை எல்லாம் வீட்டை வந்துருப்பாரு, பெரிய பெரிய டிவி எல்லாம் வச்சு, சும்மா டிவி, அந்த டிவி, இந்த டிவி, வந்த டிவி, போன டிவி, சோ எல்லா டிவியும் உள்ள வந்துடுது, எல்லாம் பாக்கலாம் போயிட்டு. அந்த நெட்டுக்குள்ள போனா உலகத்தில் இருக்க அனைத்து அசுத்தமும் அங்கதான் இருக்கு. ஒரு ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவரு ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, எந்த மக வெளியில போறதே இல்லை, அவன் எப்ப இந்த நெட்டுல தான் இருப்பான், வெளியில போறதே இல்லைன்னு. அப்ப நான் மனசுக்கு சொல்லிச்சேன், அவன் தான் வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளதான் எல்லாம் இருக்கு. இது என்ன பாக்குறியோ பாவம், இந்த அம்மா ஏமாத்த போற சொன்னா பொத்தோடு வந்துருக்கோம். நமக்கு என்ன வந்தோம் சிவப்படும் ஏசப்பா தோத்திரப்படும், வேற என்ன செய்யற? அம்மா மாருக்கு தெரியாது அதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி, அவங்களுக்கு தான் தெரியாது. இன்றைக்கு பிள்ளைல கேளுங்க, நமக்கு தெரியாதுல்ல, அவன் நம்மளை விட 100 மடங்கு அறிவில பெரியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தான் அவனு தெரியாது. இப்ப இருக்கிற டெக்னாலஜிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அங்க என்ன போகுது, இங்க என்ன வருதுன்னு. ஆனா 10 வயதுல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்களே, எப்பாடு பாரு. நமக்கு 25-30 வயசுல தெரிஞ்ச காரணம் அவன் 10 வயசுல சொல்லுது, கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஏசப்பா தோத்திரம் எங்க போகிறோம், எங்க போகிறோம்? பார்க்கக்கூடாத காட்சியில பாக்குறது இருந்து சினிமா படங்கள் அந்த டூட்டின் அவன் ஆறா, இதை பாக்குறதுக்கு உனக்கு நேரம் இவனுக்கு பேசி அவன் ஒரு ஆறான் பாரு, டும் பண்றான், டும் சண்டை, பாட்டு டான்ஸ் பாரு, அவன் ஆறான்னு பார்த்தா உங்க நமக்கு உங்களோட நேரத்தை கெடுக்குறீங்க. ஏன் கெடுக்குறீங்க? ஏன் கெடுக்குறீங்க நேரத்தை? ஏன் வேஸ்ட் விட்டா? யாரு தேவடபிள்ளி? அப்புறம் அப்படியே வந்து ஆண்டவரே என்று நிரப்பும் பண்ற, எப்படி நிரப்புறது? இங்களே யோசி, இப்படி நிலைமையில வந்து கொண்டு என்னும் நீங்க எல்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க நம்புற. காலை ஒழுங்கு மழை மழை சபைச்சிட்டு என்ன சாப்பாடு? நம்முடைய தேசிய உணவு, நேஷனல் ஃபுட், சோறும் எடுத்து சபைச்சிட்டு சேச்சுக்கு 2 மணிக்கு வாரத்துக்கு முதல் உங்களுக்கு லபக்கு லபக்கெல்லாம் திண்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்து அங்க பாஸ்டர் கத்துறாரு, நீங்க கத்துங்க நான் இருக்க போயிட்டு வர. அது இந்த என்ன என்ன நித்திர குளிசலும் இல்லாத பலம் இந்த சோர்ல இருக்குது பாரு. தூங்காதவன் தூங்க வைக்கும், நல்லா திண்டு வந்து இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு என்ன அஸ்தம, சூரியன் அஸ்தமாகறது இங்க கண்ணு வழியை பாக்கல பாரு. அட நீங்க அப்படி இல்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆட ஸ்தோத்திரம் பாருங்க. என்னதான் கத்தினாலும் நான் தான் இத்தனை வருஷமா பேசி பேசி எத்தனையோ முகங்களை பார்த்ததுனால என்ன தெரியாது, கத்தருக்கு தோத்திரம். சில பேர் இங்க இருப்பாங்க, இப்ப முடிச்சத்துல அடுத்தது என்ன செய்ய அதை ஜோதிட்டு இருப்பாங்க. உள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. பொய் சொல்லும் பொழுது, கோபத்துல கூடாத வார்த்தைகளை பேசும் பொழுது, அசுத்தமான காட்சிகள், அலங்கோலமான காட்சிகள், அருவறுப்புகளை பார்க்கும் பொழுது, அதை நான் சொல்லுவேனே என்ன தெரியுமோ, வீட்டில நீ தனியே இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? தட் இஸ் யுவர் ரியாலிட்டி. ஹலோ, பஞ்சாதி பக்கத்தில் இருக்க நல்லவத்தா இருப்போம், புருஷன் பக்கத்தில் இருக்கல பிள்ளைகள் இருக்கா? இப்ப வீட்டுல ஒருத்தரும் இல்ல, ஒருத்தரும் இல்ல, நான் தனியத்தான் இருக்கேன். ஒருக்கா தட்டு, ஒருக்கா பாரு, ஒருக்கா பார்த்தா என்ன? ஏசப்பா மன்னியும், அவதான் மன்னிப்பாரு, மன்னிப்பாரு, மன்னிப்பாரு. ஏதா நம்ம வாழ்ற காலம் பொல்லாத காலம். சோ என்ன சொல்ற கேளுங்க, உள்ளுக்கு இருக்கிற ஆவியரும் துக்கப்படுத்தாதே. நான் உங்களுக்கு இந்த பெந்தகோஸ்த நாளிற சொல்லுகிற பிரதானமான புத்தி என்னவென்றால், நீங்களும் நானும் நமக்குள்ள வந்துவிட்ட, நமக்குள்ள வாழுகிற, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற, நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருக்க இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அது மாத்திரம் இல்ல, நிரப்பப்பட்டவர்கள் இன்னும் நிரம்பணும். கடுக்கால் அளவு போதாது, முழங்கால் போதாது, இடுப்பு போதாது, நீச்சல் ஆழம் மூழ்க இன்னும் நிரம்பணும், இன்னும் நிரம்பணும். ஆகவே அனுதின ஜபத்துல கேட்கணும், ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நிரப்புங்க. அப்பத்தை கேட்டா கள்ள தர மாட்டேன், கேளுங்க ஆண்டவரே நிரப்புங்க. நான் நிரம்புனது போதாது, இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க. நீச்சலான மூழ்கணும், நீ சொல்றதை கேட்கணும், நீ பேசுறத நான் கேட்கணும், நான் நடக்க வேண்டிய வழியை போதிங்க, உங்களுடைய கண்களை என்பதை வச்சு எனக்கு ஆலோசனை. இந்த ஆவியானவர் செய்கிற இன்னும் ஒரு அரும்பெரும் காரியம் என்ன தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு சமயத்துக்கு ஏற்றபடி ஞாபகப்படுத்துவார். நான் ஒரு பிரசங்க பாருங்க, எனக்கு பிரசங்க பண்ண எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கு ஞாபகப்படுத்தப்படுத்த அவர் வந்து சத்தியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார் சொல்லி சொன்னாரு. அவர் எனக்கு ஞாபகப்படுத்த போது ஆவி நடத்தப்படுற போது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. ஜெபம் பண்ண போகிறீங்க, ஆவி நடத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தார், அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற வேத பசங்கள் அருமையாக கோட் பண்ணி தருவார். அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் சொல்ல போறதுக்கு ஆடர் விசுவாசத்துக்கு நம்மளுக்கு படிச்சிருக்க பயப்படாதீங்க. நாம் அங்கு போய் இருந்தால் அந்த நேரத்தில் அந்த நபருக்கு பேச வேண்டிய வார்த்தைகளை நமக்கு அவர் தருவார். இழைப்படைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு கல்விமான நாவை எனக்கு தந்துருவார், உனக்கு தருவார். ஏன் தெரியுமா? நீ நான் சொல்லுவேன், சத்தியத்துக்குள்ள நிற்கும் வரைக்கும் எந்த கல்விமானாலும் உங்களை வெக்கப்படுத்தவே முடியாது. வேத வசனத்துக்கு நிற்கும் வரைக்கும் எந்த படிச்சவனும் உங்களை வெக்கப்படுத்தவே முடியாது. ஏன்னா சத்தியம் ஒரு காலம் தோக்கவே தோக்காது. பாருங்க, எனக்கு அறிவாறு தேவஜனமே, ஆவியானோடு இணைந்து இசைந்து நெருங்கி நடக்கிற ஒரு வாழ்வு நமக்கு வேணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். ஜெபத்திலே நாம் அவரோட உறவாடுறோம். நான் இன்னும் சொல்லட்டுமா? ஹீ இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஜென்டில். ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஜென்டில். சீக்கிரத்தில் துக்கப்படுவார். சொல்ல கேளுங்க, ஆவியானவர் சீக்கிரத்தில் துக்கப்படுவார். இதை எப்படி கண்டுபிடிக்கண்டா? நான் சொல்ற கேளுங்க, தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்கள், சொல்ல ரகசியத்தை கேளுங்க, கேக்குறீங்களோ, தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்கள், தேவனோடு நெருங்கி உறவாடுகிறவர்களுக்கு ஒரு சின்ன தவறு பெரிய தவறு போல இருக்கு. கண்டுபிடிங்க, அவர்கள் தேவ ஆவியோடு நெருங்கி நடக்கிறார். பொய் சொல்லி போய் கம்மன் இருப்பாங்களுங்க, நமக்கு தலையெல்லாம் சுத்தமா போன எப்படி இப்படி இருக்கிற, எப்படி போய் கத்தாவே ஜபத்தை கேளு மட்டும் கேட்கிறான். ஒரு உணர்த்துதல் இல்லையா? ஒரு வருடல் இல்லையா? இயேசு சொல்றாரு, அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று. ஐயா, நமக்குள்ள ஆவியானவர் வாசமா இருந்தா நாம வெறும் தவறுகள் பிழைகள் பாவங்களை நமக்கு சுட்டி காட்ட மாட்டாரா? நமக்கு கண்டித்து உணர்த்த மாட்டாரா? இந்த கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படாத ஒரு மனுஷனை நான் அடிச்சு சொல்லுவேன், அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவே இல்லை. பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியோட அபிஷேகம் இல்ல. தேவ ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறது. பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட மனுஷனும் பாவம் செய்வார். அதையே சொல்லிடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனும் பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்கு. ஆகவே நான் பரிசுத்தாக நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆவி பலத்தை பெற்றிருக்கேன் சொல்லி நான் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் அப்படி ஒன்றும் என்ன ஒரு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுக்கு நமக்கு பரிசுத்தாவின் பலம் வேண்டும். நமக்குள்ள இருக்கிற இச்சைகளையும் கோபங்களையும் என்ன முட்கோபங்களையும் அல்லது அகம்பாவங்களையும் அகந்தைகளையும் மேற்கொள்றதுக்கு நமக்கு அபிஷேகம் வேணும். அதே நேரத்தில் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களும் பாவத்தில் விழுறதுக்கு இடம் உண்டு. இதுக்கு தான் வேதத்தில் வெளிச்சம் நாம பார்க்கிற உதாரணத்துக்கு சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவின் பலத்தை பெற்று அவன் செஞ்ச காரியங்களை பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியம். ஆனா அவன் பாவத்தில் விழுந்திருக்கா? ஏன் தெரியுமோ, அவன் பாவ சூழ்நிலைகளை விட்டு ஓடாமல் அவன் திரும்ப 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 ஒரே காரியத்தில் விழுந்திருக்கார். ஆவிய நிறைவை பெற்றிருக்கோம் என்று சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை நாம பிடித்துக் கொள்ளணும். உள்ளே இருக்கிற ஆவியோட வெளிச்சத்திலே நடப்புமாக இருந்தால் நமக்கு வைக்கிற பிசாசின் கண்ணிகள், நமக்கு சத்துரு வைக்கிற பிசாசின் கண்ணிகள் தடைகளை தாண்டி நாம முன்னேற முடியும். ஒரு சொல்லி முடிக்க கேளுங்க, தேவன் தன்னுடைய ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் தோற்று போறதுக்கு அல்ல, நாம விழுந்து போறதுக்கு அல்ல, நாம பின்வாங்கி போறதுக்கு அல்ல, நாம் வெற்றி பெற்று வாழ, ஜெயமாக வாழ, தேவ சித்தத்தின்படி வாழ, தேவ சத்தியத்தின்படி வாழ, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் தேவ ஆவியால நிரப்பப்படுவன். இந்த அபிஷேகம் மிக மிக அவசியம். இந்த அனாயிண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிகவும் தேவையானது, மிகவும் முக்கியமானது. இந்த அபிஷேகம் தான் நுகங்களை உடைக்கும். ஆவி நிறைவே பெற்ற மனுஷர்களையும் அதை பெறாத மனுஷர்களையும் வாழ்க்கையை நாம கண்டுபிடிக்க முடியும். ஆகவே என்னுடைய விண்ணப்பம் இங்கே இருக்க பலருடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் செபவும் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் தேவ ஆவியான நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் நிறைவேற்றார். சத்தியத்தின் இதற்காகவே தேவன் தன்னுடைய ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்வோம். தேவன் தன்னுடைய ஆவி தமக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்காக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் மனதிற்கு ஸ்தோத்திரம்.